வாழ்க்கை பாடம் சித்திரம் எழுதியவர் ஜெயக்குமார்.
கீதா, ஏ கீதா,
என்னங்க ஏன் இப்படி கத்துறீங்க?
என்னத்த கத்துறேன்? இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிற நீ.
என்னங்க, அப்படி என்ன பொறுப்பு இல்லாம இருக்க?
இந்த துணிகளை எல்லாம் துவைச்சிட்டா போதுமா? இஸ்திரி போட வேணாமா? அதை விட என்னத்த கிழிக்கிற?
இங்க பாருங்க, அடுப்படியில வேலை அப்படியே இருக்குது. அப்புறம் சாப்பாட்டுல அது சரியில்லை இது சரியில்லைன்னு வந்து கத்த வேண்டியது. இங்க பாருங்க, சமையல முடிச்சிட்டு வந்துதான் நான் மத்த வேலைகள்லாம் செய்யணும்.
என்ன நீ இப்படி பொறுப்பு இல்லாம பேசுற?
அடிச்சிட்டீங்களா? இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே?
பெரிய சந்தோஷம்.
கீதா, என்னமா இப்படி பண்ணிட்ட?
அப்பா, என் மேல என்னப்பா தப்பு?
கீதா, மாப்பிள்ளதான் கோவத்துல பேசினா நீயும் இப்படி பேசினது தப்புதாம்மா. அதுவும் இல்லாம உன் புருஷன்கிட்ட நீ இப்படி சொல்லாம கொள்ளாம வந்திருக்க கூடாதுமா, அது பெரிய தப்புமா.
என்ன பண்ணீங்க? ஏன் மேலயே தப்பு சொல்லிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம சண்டை போட்டு என்ன அடிச்சிருக்காரு, அத பத்தி யோசிக்காம நான் வந்தது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே.
நான் சொல்றத கேளுமா.
என்னப்பா?
உடனே புறப்படு, நான் உன்னை மாப்பிள்ளை அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுட்டு வந்துடுறேன்.
அப்பா, நீங்க எதுக்குப்பா மன்னிப்பு கேக்கணும்? தப்ப செஞ்சது அவருதான், அதனால அவரு வந்து மன்னிப்பு கேக்கட்டும், அப்பதான் நான் அங்க போவேன்.
கீதா, கல்யாணமான ஒரு பொண்ணு புருஷனை விட்டுட்டு பிரிஞ்சு வளருது ரொம்ப தப்புமா. நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே.
அப்பா, பேசுறவங்களுக்கு என்னப்பா எது சரி தப்புன்னு தெரிஞ்சா பேசுறாங்க?
இப்ப நீ என்னதாமா சொல்ற?
அப்பா, அவரா என்னைக்கு வந்து கீதா என் கூட வானு சொல்லி கூட்டிட்டு போறாரோ அன்னைக்குதான் நான் இங்க இருந்து போவேன். அது வரைக்கும் என்ன போக சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்கப்பா.
என்னமா இப்படி பேசுற? சின்ன பொண்ணா இருந்தா உன்னை ரெண்டு தட்டி தட்டி கண்டிக்கலாம், ஆனா நீ கல்யாணமானவ, ஒரு குழந்தைய வேற பெத்துட்ட, உன்னை பெத்தவங்கிற முறையில உனக்கு நல்லது கிட்டத எடுத்து சொல்ல முடியும், அவ்வளவுதான். சரிம்மா, உன் வீட்டுக்காரன் வந்து கூப்பிடுற வரைக்கும் நீ இங்கேயே இரு.
அம்மா, அம்மா.
யாரு? சுரேஷ், உள்ள வாடா. என்னடா நீ மட்டும் வந்திருக்க? எங்கடா கீதாவும் குழந்தையும்?
அவங்க இங்க வரலையா?
இல்லையடா. ஏண்டா சுரேஷ், என்னடா ஆச்சு?
ஆபீஸ் போற நேரத்துல என்னோட துணியெல்லாம் இஸ்திரி போடாம வச்சிருக்கேன்னு கேட்டு கோபத்துல ஒரு அடி அடிச்சிட்டேன். அதுக்கு அவ கோவிச்சுக்கிட்டு வீட்டுல எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா போல தெரியுது.
என்னடா சொல்ற?
இருக்கட்டும் இருக்கட்டும், அவளுக்கு அந்த அளவுக்கு திமிர் இருக்கும் போது எனக்கு எந்த அளவுக்கு திமிர் இருக்குன்னு காட்டுறமா.
டேய், என்னடா பேசுற? நீ பேசாம இரு, நான் அவளுக்கு போன் பண்ணி பேசிக்கிறேன்.
அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இப்பவே போற வக்கீல் வீட்டுக்கு.
என்னது, என்னடா நினைச்சிட்டு இருக்க?
ஆமாமா, அனுப்புறேன் அவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ், அப்பதான் தெரியும் நான் யாருன்னு.
டேய், என்னடா இப்படி எல்லாம் பேசுற? வாய மூடுறா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை போட்டுக்கிறது எல்லாம் புதுசு இல்லடா, இது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது தான்.
அப்போ என் பொண்டாட்டி மாதிரி எல்லாரும் இப்படித்தான் கோவிச்சுக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்களா?
ஆமாடா. ஏன், உங்க அப்பா ஒரு தடவை என்ன அடிச்சு, நானும் இப்படித்தான் உங்க தாத்தா வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் மறுநாள் அவரே வந்து என்ன கெஞ்சி பா வீட்டுக்கு போலான்னு கூட்டிகிட்டு போனாரு, தெரிஞ்சுக்க.
அப்போ அந்த மாதிரி என்னையும் போய் அவ வீட்டுல கெஞ்சிக்கிட்டு நிக்க சொல்றீங்களா?
இல்லடா, உன்னை அப்படி செய்யணும்னு சொல்லல, ஆனா இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு தான் பேசாதேன்னு சொல்றேன். நீயும் கொஞ்சம் அனுசரிச்சு போடா.
என்னமா நீங்க புரியாம பேசுறீங்க? என்ன திமிர் இருந்தா அவ இப்படி கை குழந்தைய தூக்கிட்டு 200 மைல் தாண்டி இருக்கா? அவன் அப்பா வீட்டுக்கு போயிருக்கா, அவகிட்ட போய் நான் அனுசரிச்சு போகணுமா? என்னமா சொல்றீங்க நீங்க?
டேய் சுரேஷ், அதுக்காக நீ இப்படி தேவையில்லாதெல்லாம் பேசாதடா.
பாருமா, ஒரு குடும்ப பொண்ணுக்கு இந்த அளவுக்கு துணிச்சல் வரலாமா? இன்னைக்கு இப்படிப்பட்டவ, நாளைக்கு என் தலைமையிலே கள்ள தூக்கி போடுவா.
இங்க பாருடா, நீ போய் அவளை கூப்பிட மாட்ட, அப்படித்தானே? விடுறா, கீதா எப்ப வராளோ அப்ப வந்துட்டு போட்டும்.
சரிம்மா சரி, நீங்க சொல்றதுக்காக நான் வேணும்னா எதையும் செய்யல, ஆனா என் குழந்தைய நீங்க போய் தூக்கிட்டு வாங்க, அவன பாக்காம என்னால இருக்க முடியாது.
இங்க பாருடா, குழந்தை நம்ம கிட்ட ஒரு நாள் கூட இருக்க மாட்டாண்டா. நீ குழந்தைய பாக்குறதுக்கு நான் வேற மாதிரி ஏற்பாடு பண்றேன்.
என்னமோ செய்யுங்க, ஆனா நான் என் குழந்தைய பாக்கணும்.
சரிப்பா.
சம்பந்தியம்மா, சம்பந்தியம்மா.
யாரு? அட, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க உட்காருங்க. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? கீதா வரலையா?
வரலங்க.
ஏ, கீதா வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா?
அப்படி இல்லைங்க, அவ மாப்பிள்ள மேல கொஞ்சம் கோபமா இருக்கா, அதான் அப்புறமா வருவா.
அம்மா அம்மா,
மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள.
எதுக்காக வந்திருக்கீங்க?
டேய் சுரேஷ், என்னடா இப்படி கேக்குற?
மாப்பிள்ள எம்எல்ஏ கோபமா இருக்காரு போல தெரியுது.
அதானே. டேய் சுரேஷ், உன் கோவத்தை உன் சம்சாரத்து மேல காட்டுடா. சம்பந்தி மேல என்னடா கோவம்?
அம்மா நீங்க பேசாம இருக்க, இங்க பாருங்க, எனக்கு அவ தேவையில்லை, ஆனா என் குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க.
மாப்பிள்ள அப்படி எல்லாம் பேசாதீங்க.
இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கல, புரியுதுங்களா? இனிமே உங்க பொண்ணு கூட வாழவும் நான் தயாரா இல்ல. அதனால எனக்கு என் பிள்ளைய மட்டும் கொடுத்துருங்க. அவன் அவகிட்ட இருந்தான்னா அவளோட புத்தி தான் அவனுக்கும் வரும்.
மாப்பிள்ள, என் பொண்ணுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீங்க அவளை மன்னிச்சிருங்க.
என்னை எதிர்த்து பேசினவள நான் மன்னிக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. அதனால நீங்க போகலாம்.
டேய் சுரேஷ், என்னடா பேசுற?
சம்பந்தியம்மா விடுங்க, மாப்பிள்ளையோட கோபம் நியாயம் தானே?
அந்த கோபத்தை உங்க மேல காட்டுறது நியாயம் இல்லீங்களே. டேய் சுரேஷ், அவர்கிட்ட மன்னிப்பு கேளுடா.
அம்மா இதுல நீங்க தலையிடாதீங்க
சுரேஷ்.
ஆமாம்மா, என் குணத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இனிமே அவ இந்த வீட்டுக்குள்ள கால எடுத்து வச்சால்தான் அப்புறம் உங்களுக்கு ஒரு மகன் இருக்காங்கறதே நீங்க மறந்துட வேண்டியதுதான்
சுரேஷ்.
சம்பந்தியம்மா, என் மகளால எதுக்கு நீங்க உங்க மகனை இழக்கணும்? அவரு புரிஞ்சு வரும்போது பாத்துக்கலாம், நான் வரேங்க.
செய்யுங்க.
டேய், நீ இப்படி முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் உன் வீட்டுல எனக்கு என்னடா வேலை? நானும் போறேன்டா, உன் பிள்ளைய நீயே போய் வாங்கிக்க.
அப்படியா? சரி சரி, என் பிள்ளைய எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்.
அப்பா நீங்க இப்படி அவமானப்பட்டு வருவீங்கன்னு எனக்கு தெரியும்ப்பா.
என்னமா பண்றது, பொண்ண பெத்தவன் எல்லாம் இப்படி அவமானப்பட்டு தானே ஆகணும்.
அப்பா,
என் மகளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணுமேங்கறதுக்காக நான் இன்னும் என்னெல்லாம் தயங்கணுமோ தெரியல.
அப்பா என்னால நீங்க அசிக்கப்பட வேண்டாம்ப்பா, எனக்கு ஒரு வீடு பாத்து கொடுத்துடுங்க, நானும் ஏதாவது ஒரு வேலையை தேடிக்கிறேன்.
கீதா, உன்னை பெத்தவங்கிற முறையில உனக்கு சோறு போடுறதும் துணி எடுத்து கொடுக்கறதும் உனக்கு ஒரு பாதுகாவலனா இருக்கிறதும் தான் இனிமே என்னோட வேலை. மத்தபடி நீ என் வீட்டுல இருக்கிறது எனக்கு ஒரு சுமையே இல்லம்மா.
என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ங்கிறது என் வாழ்க்கையில நடந்து போன ஒரு அசம்பாவிதம், அது ஒரு விபத்துன்னு தான் நினைக்கிறேன். அதனால இனிமே ஒரு கால போய் விளையறதா இல்லப்பா, ஒரு வேலையை பாத்துக்கிட்டு நான் இங்கேயே இருந்துடுறேன்ப்பா.
எப்படியோ செய்யுமா, எனக்கு தெரிஞ்ச பள்ளிக்கூடத்துல டீச்சர் வேலைக்கு சொல்லி விடுறேன்.
ஐயா வணக்கங்க.
யார் நீங்க?
உங்களோட அலுவலகத்துல வேலை பாக்குற கேஷியர் சுரேஷோட அம்மாங்க.
அப்படிங்களா, என்ன விஷயம், என்ன தேடி வந்திருக்கீங்க?
அவன் அவனோட மனைவி கிட்ட சண்டை போட்டு அவளை அடிச்சிட்டான், அதனால அவ கோவிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க.
ஓஹோ, நீங்க சொல்றது புரியுதுமா. நானும் என்னோட பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பேரம் பேத்திங்களை எடுத்து வந்தானே, ஆனா சுரேஷோட குணம் எனக்கு தெரியும், அவன் ஒரு முடிவுக்கு வரமாட்டான், அப்படி வந்துட்டானா அதுல இருந்து மாறவும் மாட்டானாமா?
அதாங்க ஐயா, எனக்கும் ஒன்னும் புரியல, அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன்.
இத பத்தி அவங்கிட்ட கேட்டா, சார் இது என்னோட குடும்ப விஷயம், ஆபீஸ்ல என் மேல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிடுவானாமா?
ஐயா அவன் இப்படித்தாங்க ஐயா, எடுத்தே கவுத்தேங்கிற குணம் உள்ளவன், சீக்கிரம் நாம ஒரு முடிவு எடுக்கலன்னா அப்புறம் வக்கீலு கோர்ட்டுன்னு போயிடுவாங்க.
அம்மா, எங்க கம்பெனியோட வக்கீல் கிட்ட சுரேஷ் தன்னோட மனைவிக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புறத பத்தி ஆலோசனை கேட்டிருக்கான். அவரும் பதறி போய் எனக்கு போன் பண்ணி கேட்டாரு, நானும் அவன் விஷயத்த கொஞ்சம் இழுத்தடிங்கன்னு சொல்லிருக்கேன்.
உண்மைங்களா?
ஆமாமா, அதனால இத கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும்.
ஆமாங்க, அப்புறம் நான் போயிட்டு வரேங்க.
சரிம்மா.
செண்பகம், செண்பகம்.
யாரு? வாத்தியார் அம்மாவா? வாங்க வாங்க.
நான் வரது இருக்கட்டும், இன்னைக்கு உன் பையனை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்பல?
அம்மா, அவன் மூணு நாளா வீட்டுக்கே வரல, அப்புறம் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு வருவான்?
என்ன சொல்ற செண்பகம், மூணு நாளா உன் பையன் வீட்டுக்கு வரலையா?
அட ஆமாமா, இந்த மனுஷனை விட்டு பிரிஞ்சு வந்ததால நான் பட்ட அவஸ்தைங்க கொஞ்சம் இல்லமா. இந்த புள்ள எங்க என்ன மதிக்குது, இந்த வயசுலயே பீடி குடிக்கிறான், திருட்டு சாவிய போட்டு வீட்லயே காசு திருடுறான். காசு இல்லைன்னா எதையாச்சும் கொண்டு போய் வித்துட்டு சினிமாவுக்கு வேற போறான். என்னத்த பண்றது?
என்ன சம்பவம்? நீ அவனை கண்டிக்கிறதே இல்லையா?
கண்டிக்கிறதா? அவன் உடம்புல நான் சூடு போடாத இடமே இல்லம்மா. அதனாலதான் என்னவோ அவனுக்கு சொர்ணையே இல்லாம போச்சு. அதான் எப்படியாவது கெட்டு போடுறேன்னு விட்டுட்டேமா. என்ன பண்றது? அப்ப இருந்து அடிச்சு வளர்த்திருந்தா அதோட விதமே தனிதான். என்ன சொல்றீங்க வாத்தியாரம்மா?
அதுவும் சரிதான். ஆமா, இப்படியே அவனை வளர்த்தா அவனோட எதிர்காலம் என்ன ஆகுறது சண்முகம்?
அம்மா, 10 மாசம் சுமந்து பெத்த கடமைக்காக இந்த அளவுக்கு வளர்த்துட்டான். இனிமே அவனுக்கா நல்ல புத்தி வந்தா பொழைச்சுக்க போறான், இல்லைன்னா எக்கேடாவது கெட்டுட்டு போறான். நான் இதுக்கு மேல என்னமா செய்ய முடியும்? வாத்தியாரம்மா, என்னமா நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்க?
அது ஒண்ணும் இல்ல சண்முகம், நான் வரேன்.
முதலாளி.
என்ன சுரேஷ்,
என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க?
என்ன சொல்ற?
எனக்கு கிடைக்க வேண்டிய மேனேஜர் பதவிய இப்போ தனசேகருக்கு கொடுத்துட்டீங்களே.
ஓஹோ, அத சொல்றியா?
ஆமாங்க முதலாளி, சீனியாரிட்டிங்கிற முறையில எனக்கு தான் இந்த பதவி உயர்வு கிடைச்சிருக்கணும்.
சுரேஷ், ஒரு கம்பெனிக்கு மேனேஜரா ஆகிறதுக்கு நிர்வாக திறமை இருக்கணும், அது உங்ககிட்ட இருக்கு. அடுத்ததா நல்ல சுறுசுறுப்பு வேணும், அதுவும் உங்ககிட்ட இருக்கு. எல்லாத்துக்கும் மேல எல்லாரையும் அனுசரிச்சு போற தன்மை ரொம்ப ரொம்ப இருக்கணும், அது உங்ககிட்ட இல்லையே. அப்புறம் எப்படி உன்னை நான் மேனேஜராக்க முடியும்? அதான் தனசேகருக்கு அந்த பதவியை கொடுத்துட்டேன்
சார். அப்போ சீனியாரிட்டிங்கிற தகுதி எல்லாம் எதுக்கு சார்?
சுரேஷ், அதுக்காக உன்னை மேனேஜர் ஆக்கிட்டு நான் நஷ்டப்பட முடியுமா?
சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரி அப்படி என்ன சார் எனக்கு அனுசரிச்சுட்டு போற தன்மை இல்லைங்கிறீங்க?
என்ன சுரேஷ் இப்படி கேட்டுட்ட? கட்டின பொண்டாட்டியே அனுசரிச்சு போகாதவன் நீ.
சார்,
உன்னால எப்படி ஆபீஸ் ஊழியர்களையும் வர்ற வியாபாரிகளையும் அனுசரிச்சு போக முடியும்? உன் மனைவிங்கிறது உன்னோட குடும்ப விவகாரம், ஆனா ஆபீஸ் விஷயத்துல அப்படி இருக்க முடியுமா? அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். நான் எடுத்தது கரெக்ட் தானே சுரேஷ்
சார்?
என்னம்மா கீதா, சாப்பிடல?
பசிக்கலப்பா.
ஏம்மா, உடம்பு சரியில்லையா?
மனசுதான்ப்பா சரியில்லை. அப்பா, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்ப்பா.
கீதா, என்னம்மா சொல்ற?
என் வகுப்புல படிக்கிற ஒரு பையன் சரியாவே ஸ்கூலுக்கு வரதில்லப்பா. அவன் அம்மா கிட்ட அதை பத்தி கேட்டேன், அவனுக்கு அப்பா இல்லன்னு
சொன்னாங்கப்பா. துவைக்கிற
அப்பா, என் குழந்தைக்கும் இப்ப அப்பா இல்லையே.
கீதா நீ?
ஆமாப்பா, நான் செஞ்ச தப்ப இப்ப நான் குழந்தை மூலமா உணர்றேன்ப்பா.
என்னமா சொல்ற?
அப்பா இல்லாததால அந்த பையனோட வாழ்க்கையில ஏகப்பட்ட தீய பழக்கம் பரவிடுச்சுப்பா. அதான் அப்படி இவனும் மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
கீதா, அதுக்காக நீ என்ன செய்ய போற? நீ ஒரு முடிவோட தானமா இருக்க?
ஆனா இப்ப அந்த முடிவை மீற போறேன்ப்பா.
என்ன கீதா சொல்ற?
நான் ஊருக்கு கிளம்புறேன்ப்பா. அவரு நீ ஏத்துக்குவாருப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா.
அது போதும்மா, அப்போ நீ கிளம்புறக்கு வேண்டிய ஏற்பாடு நான் செய்யறேம்மா.
அம்மா.
சுரேஷ், வாடா. ஏன் அங்கே நிக்கிற? வா வீட்டுக்குள்ள. சாப்பிட்டியாப்பா? என்னடா எதையோ இழந்த மாதிரி இருக்கிற?
அம்மா, எனக்கு வீட்லயும் சந்தோஷம் இல்ல, ஆபீஸ்லயும் நிம்மதி இல்லம்மா.
ஏன்பா, ஆபீஸ்ல என்னாச்சு?
ஆமாம்மா, ஆபீஸ்ல எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கல.
ஏன்?
என்கிட்ட அனுசரிச்சு போற பக்குவம் இல்லைன்னு என் முதலாளி சொல்றம்மா. அத இப்பதான் நானும் உணர்றேன்.
உண்மைதான்ப்பா சுரேஷ், ஒளி இல்லாத வீட்டுல இருக்கிறவனும் வழி தெரியாத ரோட்ல நடக்கிறவனும் இப்படி தப்பா இருப்பாங்க.
அதாம்மா, நான் ஊருக்கு போய் கீதாவை கூட்டிட்டு வர முடிவு பண்ணிட்டேன்.
என்னங்க
கீதா, நீயே வந்துட்டியாமா? வாமா வா.
அத்த, என்ன மன்னிச்சிடுங்க அத்த, அவர் அடிச்ச கோபத்துல நான் உங்ககிட்ட கூட சொல்லாம ஊருக்கு போயிட்டேன்.
கீதா, நீ செஞ்சது தப்பு இல்லம்மா.
கீதா, நீ என்ன மன்னிச்சிருமா? அன்னைக்கு நான் ஆத்திரத்துல உன்னை கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. வீட்டுல நீ படுற கஷ்டத்துல நான் பங்கெடுத்துக்கலனாலும் உன்னை மேலும் கஷ்டப்படுத்திட்டானே. இப்போ அதை நினைச்சு நானே வேதனைப்படுறேன்.
டேய் சுரேஷ், எப்ப நீ இத உணர்ந்து புரிஞ்சுகிட்டியோ இனிமே நீ எதுக்கும் அவசரப்பட மாட்டடா.
நீ சொல்றது சரிதாம்மா.
தங்கள் இசைக்கு மனைவி ஆட வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் நம் ஆண்கள் மனதில் இருக்கத்தான் செய்கிறது. மனைவியை தன் வீட்டு வேலைக்காரி என்று எண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கை துணைவி என்று எண்ணினால் மனைவியரை ஆட்டி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆண்கள் மனதிலிருந்து வெளியேறிவிடும்.
வாழ்க்கை பாடம் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜெயக்குமார்.